சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மனபாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
ஓ தீர் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நெகேமியா 2:12-3:5 வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். அர்த்தசஷ்டா ராஜாவின் பானபாத்திரக்காரனாக இருந்த நெகேமியா எருசலேமின் நிலைமையை கேள்விப்பட்டு துக்கப்பட்டு அதை குறித்து ஜெபித்து அரசனிடத்திலே அனுமதி கேட்டு தேவையான மரங்களை ராஜாவின் வனத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும்படியாக கடிதங்களை பெற்று கர்த்தருடைய கரம் நெகேமியாவோடு இருந்தபடியினாலே ராஜா ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் கூட நெகேமியாவோடு அனுப்பியிருந்தார். நெகேமியா எருசலேமிலே வந்து 3 நாள் தங்கியிருந்த பிறகு என்ன நடக்கிறது பார்ப்போம். நெகேமியா 2:12.
நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை.
எருசலேமிற்கு வந்தவுடனேயே தான் எதற்காக வந்திருக்கிறாரோ அதை குறித்து எல்லாருக்கும் உடனடியாக விளம்பரப்படுத்தவில்லை. இரவு வேளைகளிலே மட்டும் நகரத்தை சுற்றி வந்து உண்மையாக அதன் நிலை எப்படி இருக்கிறது என்று நெகேமியா பார்த்தார். ஒரு சிறந்த தொழில் அதிபரை போல செயல்படுகிறார். நெகேமியா 2:13-14 பாருங்கள்.
நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு பலு சர்ப்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழியில்லாதிருந்தது.
சில இடங்களிலே குதிரை நடந்து போக முடியவில்லை. எனவே நெகேமியா கீழே இறங்கி நடக்க வேண்டியதாயிருந்தது. வசனம் 15 பாருங்கள்.
அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய்ப்போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன்.
முழு நகரத்தையும் நெகேமியா சுற்றி வந்துவிட்டார். முதல் முறையாக எல்லாவற்றையும் நேரடியாக பார்வையிட்டார். கவனியங்கள், நெகேமியா 2:16.
நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை.
கர்த்தருடைய பணியை செய்வதிலேயும் நெகேமியா மிக ஜாக்கிரதையோடும் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட்டார். இன்றைக்கும் பல கர்த்தருடைய ஊழியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் வெவ்வேறு வியாபாரத்துறையிலே இருக்கிறவர்கள், வெவ்வேறு அலுவல்களிலே இருக்கிறவர்கள் ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நெகேமியாவின் சரித்திரத்தை வாசிக்கும்பொழுது மிகவும் ஆர்வம் தரக்கூடியதாக தொடர்ந்து அவர் என்ன செய்யப் போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு உண்டாகிறது. எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து உண்மையான நிலைமையை அறிந்த பிறகு அவர் எல்லாரையும் ஒன்று கூட்டுகிறார். கவனியங்கள், நெகேமியா 2:17-18.
பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராத படிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள்.
எருசலேமை சுற்றியிருந்த பகுதிகளிலே இருந்த தலைவர்கள் எல்லாரையும் நெகேமியா ஒன்று கூட்டினார். தேவன் தன்னை எப்படி வழிநடத்தினார் என்பதை பகிர்ந்து கொண்டார். ஏன் தான் விடுமுறையிலே எருசலேமிற்கு வந்திருக்கிறேன் என்பதையும் விளக்கினார். எனவே இப்பொழுது எழுந்து கட்டுவோம் வாருங்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னபொழுது எல்லாருமே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா உண்மையாகவே ஒரு சிறந்த தலைவன், தேவனால் உந்தி தள்ளப்பட்ட ஒரு தலைவர் என்று சொல்லலாம். எருசலேமை சுற்றியிருந்த தலைவர்கள் பெரியவர்கள் நெகேமியாவுடைய வார்த்தைகளுக்கு ஒத்துப்போக சம்மதிக்கிறார்கள். கவனிங்கள், நெகேமியா 2:19.
ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள்.
இங்கே எதிரிகளான 3 பேரை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் உங்களை சுற்றி இருப்பது நல்ல காரியம் அல்ல. ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரரை சுற்றியும் அருமையான மனிதர்கள் உண்டு. அதே நேரம் இந்த சன்பலா, தொபியா, கேஷேம் போன்றவர்களும் இருக்கிறார்கள். புதிய விசுவாசியாக முதல் முறையாக நீங்கள் ஊழியத்திற்கு புறப்படும் பொழுது அநேகர் உங்களை கேலி செய்யலாம். ஆனால் சகோதரனை சகோதரியே, நீங்கள் தயங்க தேவையில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இப்படி கேலி செய்கிறவர்கள், ஏளனம் செய்கிறவர்கள் உண்டு. கர்த்தருக்காக நீங்கள் பெரிய ஒரு வேலையை செய்ய திட்டமிடும் பொழுது உங்களை சுற்றி உற்சாகப்படுத்துகிறவர்கள் இருந்தாலும் உங்களை சோர்ந்து போக பண்ணும்படியாய் பேசுகிறவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை குறித்து நீங்கள் கலங்காமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற முன் செல்லுங்கள். நெகேமியா 2:20.
அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன்.
என்ன நடக்கிறது கவனியுங்கள். நேமியானுடைய பதிலை நாம் பாராட்ட வேண்டும். நீங்களும் அதுபோலவே உங்களை கேலி செய்கிறவர்களுக்கு, எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு பதில் சொல்லலாம். என்னுடைய வழியை விட்டு அப்புறம் போங்கள், நாங்கள் செயல்பட போகிறோம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். ஆம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற உறுதி அவர்களுக்குள்ளே இருந்தபடினாலே மிக தைரியமாக பதில் சொல்கிறார்கள். நீங்கள் செய்யும் பணியிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற உறுதி இல்லாமல் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க முடியாது. ஆரம்பம் முதலே நெகேமியா எல்லாவற்றையும் ஜெபத்திலே கர்த்தரிடத்திலே வைத்து வைத்து ஒவ்வொரு அடியாக கர்த்தருடைய வழிநடத்தலை பெற்றபடினாலே மிக தெளிவாக கர்த்தர் தன்னோடு இருக்கிறதை உணர்ந்தார். நெகேமியா 3:3 இப்பொழுது நாம் கடந்து செல்கிறோம். நகரத்தின் மதில்களும் வாசல்களும் கட்டப்படுவதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு கட்டிடப்பணி. நெகேமியா அற்புதமாக காரியங்களை செய்கிறார். தேவனும் மிக உன்னதமாக அங்கே செயல்பட்டார். தேவன் இஸ்ராவையும் செருபாவேலையும் தேவாலயத்தை திரும்ப கட்டும்படியாக இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வந்தார். இவருடைய பணி நெகேமியாவுடைய பணியை விட வித்தியாசமானது. நெகேமியா ஒரு ஆசாரியனும் அல்ல, அவன் ஒரு லேவியனும் அல்ல. அவனுடைய பணியானது எருசலேமின் மதில்களை கட்டுவது. தேவன் இன்றைக்கும் தம்முடைய பணிக்கு வெவ்வேறான மனிதர்களை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய ஊழியத்திற்கு புதிதாக வரும் சிலர் சில ஊழியக்காரர்களைப் போலவே செயல்பட முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதிலே பயன் இல்லை. நாம் நாமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் ஒரு மூக்கையும் இரண்டு கண்களையும் ஒரு வாயையும் இரண்டு காதுகளையும் குறித்து எப்படி செயல்படுகிறார் என்பதை எப்பொழுதாவது நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அவர் கோடி கோடியான வித்தியாசமான முகங்களை உருவாக்குகிறார். பூரணமாக ஒன்று போல இரண்டு முகங்களை நீங்கள் காண முடியாது. அது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருடைய கைரேகைகளையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அது அத்தனையும் வித்தியாசமானதாயிருக்கிறது. ஏன் தேவன் அவ்வாறு செய்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் வித்தியாச வித்தியாசமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எருசலேம் தேவாலயம் மீண்டுமாக கட்டப்பட்ட சரித்திரம் மிக அற்புதமான வகையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 வாசல்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். இது ஆட்டு வாசலிலிருந்து ஆரம்பமாகி ஆட்டு வாசலிலேயே முடிவடைகிறது. சிலர் இது தவிர வேறு வாசல்கள் இருந்ததா என்று கேட்கிறார்கள். நெகேமியா 3:1.
அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீப்பும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானியேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள்.
எல்லாமே இந்த ஆட்டு வாசலிலேதான் ஆரம்பமாகிறது. இயேசு கிறிஸ்து ஆட்டு வாசலின் வழியாகத்தான் எருசலேமிற்கு சென்றார். இந்த சம்பவத்தை குறித்து யோவான் 5:2 நாம் வாசிக்கிறோம். அந்த வாசலுக்கு அருகிலேதான் பெதஸ்தா குளம் இருந்தது. இயேசு கிறிஸ்து குருத்தோலை பவனியோடு வெற்றி பவனியாக எருசலேமிற்குள்ளே நுழையும் பொழுது மட்டும்தான் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே சென்றார். மற்ற எல்லா நேரங்களிலேயும் இந்த ஆட்டு வாசலைத்தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். சிலர் இந்த கிழக்கு வாசலைத்தான் பொன் வாசல் என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் கிழக்கு வாசலானது இப்பொழுது மூடப்பட்டு இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுதே அது மீண்டும் திறக்கப்படும் என்கிறார்கள். ஆனால் கிழக்கு வாசல் பொன் வாசல் அல்ல. அந்த பொன் வாசல் என்பதுதான் தேவாலயத்துக்கு நேராக செல்கிற வாசல். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக அவரை வழிநடத்தும் அந்த வாசல் ஒரு நாள் திறக்கப்படும். இந்த ஆட்டு வாசல் என்னும் வாசல் வழியாகத்தான் பலிக்கான மிருகங்கள் நகரத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டன. இந்த வாசலைத்தான் இயேசு கிறிஸ்துவும் பயன்படுத்தினார். பலியிடப்படும் ஆடுகளுக்கு இணையாக தன்னை அடையாளப்படுத்தும்படியாக அவர் அந்த வாசலை பயன்படுத்தியிருக்கலாம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 1 29 வசனத்தின் பின்பகுதியிலே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறினான். அவரே தன்னுடைய செயலிலேயும் தன்னுடைய ஆழ்தத்துவத்திலேயும் தேவ ஆட்டுக்குட்டியானார். அவரே உலகத்தின் பாவத்தை எடுத்து போட்டார். எனவே ஆட்டு வாசலானது இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த இடத்திலேதான் தேவனோடு நம்முடைய உறவை நாம் துவங்குகிறோம். சிலுவைதான் தேவனோடு நமக்குள்ள தொடர்பை நாம் துவங்கும் இடம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் வரை வேறு எதையும் தேவன் நம்மிடத்திலே கேட்கிறதில்லை. இந்த உலகத்தை பார்த்து தேவன் சொல்லும் ஒரே ஒரு காரியம், உங்களுக்காக மறித்த என்னுடைய ஒரே குமாரனை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லாதவரை உங்கள் வாழ்க்கையை குறித்தோ உங்களுடைய பணிவிடையை குறித்தோ அவர் எதுவும் பேசுகிறதில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் மனமற்றவர்களாயிருப்பீர்கள் என்றால் வேறு எதையும் தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறதில்லை. உங்களுடைய நற்செயல்கள் அவருக்கு தேவையில்லை. உங்களுடைய செல்வம் அவருக்கு தேவையில்லை. உங்களிடத்திலிருந்து அவருக்கு எதுவும் வேண்டாம். அதற்கு பதிலாக அவர் உங்களுக்கு ஒன்றை கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் உங்களுக்காக மரித்திருக்கிறார். இந்த ஆட்டுவாசல்தான் தேவனுக்கும் நமக்கும் உள்ள முதல் உறவை வெளிப்படுத்துகிற அடையாளமாயிருக்கிறது. நெகேமியா 3:2 பாருங்கள்.
அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான்.
எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு இடம். எரிகோவின் மனிதர்கள் ஆட்டுவாசலுக்கு அடுத்த பகுதியை கட்டினார்கள். இது ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. யோர்தான் பள்ளத்தாக்கிலே இருக்கிற எரிகோவின் மனிதர்கள் எருசலேமிற்கு வந்து ஆட்டுவாசலுக்கு அருகில் உள்ள பகுதியை கட்டினார்கள். எரிகோவிற்கு செல்லும் பாதையிலே ஒலிவு மலையை சுற்றி வருவீர்கள் என்றால் இந்த மனிதர்கள் வேலை செய்த இடத்திற்கு நீங்கள் வரலாம். தேவாலயத்தின் கோபுரம் மற்றும் தேவாலயத்தின் பகுதி இங்கேதான் இருக்கிறது. எரிகோ நகரத்தின் மேலே ஒரு சாபம் கூறப்பட்டது. யோசுவா 6:26 பாருங்கள்.
அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது, தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது, தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான்.
ஆகாபின் காலத்திலே இந்த பட்டணத்தை ஒருவன் மீண்டுமாக கட்டினான். அந்த சாபமானது அந்த மனிதன் மேலும் அவன் குமாரர்கள் மேலும் வந்தது. அது ஒரு சாபத்தின் நகரம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் பாவத்தினாலே சபிக்கப்பட்ட ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை சுற்றி நீங்கள் பார்த்தாலே அது புரியும். அதை நான் விவரிக்க வேண்டியதில்லை. மனிதன் இந்த உலகத்தை மிகவும் சாபக்கேடாக்கிவிட்டான். மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியாதவனாயிருக்கிறான். உயர் பதவிகளிலே இருக்கிற தேவனை அறியாத எல்லா மனிதர்களுமே கூறுவது, இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் மனிதர்களிடத்திலே பதில் இல்லை என்பதுதான். ஆம், நாம் சபிக்கப்பட்ட ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் நியாய தீர்ப்பை நம்மை விட்டு அகற்றுவது கிறிஸ்துவின் மரணம் உண்டே. ஏனென்றால் எசேக்கியேல் 18:4 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆம் பிரியமானவர்களே, இது என் மேலும் உங்கள் மேலும் வந்த நியாய தீர்ப்பு. ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே அவர் இதை தன்மேலே ஏற்றுக் கொள்கிறார். ஏசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை இதுவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த நேரத்திலே கூட அவரை உங்கள் இரட்சகராக விசுவாசித்து உங்கள் இருதயத்திலே நீங்கள் அவரை ஏற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக மீன் வாசலுக்கு வருகிறோம். நெகேமியா 3:3 பாருங்கள்.
மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள்.
யோர்தான் நதியிலிருந்தும் மத்தியதரை கடலிலிருந்தும் இந்த வாசலுக்குத்தான் மீன்கள் கொண்டு வரப்பட்டன. மீன் விற்பனை செய்யும் பல இடங்கள் அந்நாட்களிலே இருந்தன. ஆனால் இந்த மீன் வாசலை நீங்கள் எளிதாக கண்டுகொள்ளலாம். உங்கள் மூக்கே உங்களை அந்த இடத்திற்கு எடுத்து சென்றுவிடும். சரி, இந்த மீன் வாசல் எதற்கு அடையாளமாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த மனிதர்களை பார்த்து மத்தேயு 4:19 நான் பார்ப்பது போல, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் லாக்குவேன் என்று சொல்கிறார் அல்லவா, அதைத்தான் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நற்செய்தியின் சத்தியங்களை சீஷர்கள் அறிந்து கொண்ட பிறகு இயேசு அவர்களை பார்த்து, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். இதன் பொருள் என்ன? நீங்கள் புறப்பட்டு போக வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் வரை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் வரை, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படும் வரை, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களானார்கள். இன்றைக்கும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையிடத்தில் சொல்கிற காரியம் இதுதான். ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனிதனை பார்த்தும் நீ மனிதனை பிடிக்கிறவனாக வேண்டும் என்று சொல்லுகிறதில்லை. அவன் எப்படி ஆக முடியும்? தேவன் என்ன சொல்கிறார் என்பதே அவனுக்கு புரியாதே. ஆனால் தனக்கு சொந்தமானவர்களை பார்த்து கர்த்தர் கூறுவது, நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் வெவ்வேறு விதங்களிலே மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், மீனை பிடிப்பதற்காக ஒவ்வொரு வாசலுக்கும் நாம் செல்ல வேண்டும் என்பார்கள். அதை எல்லாரும் செய்ய முடியாது. சிலர் சற்று வித்தியாசமாக சாட்சி சொல்லும்படியாக அழைப்பு பெற்றிருப்பார்கள். உதாரணமாக, ஜெபத்திலே சுவிசேஷ ஊழியம் செய்வது மிக வல்லமையாக மக்களை சந்திப்பதாகும். நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் வித்தியாச வித்தியாசமான வரங்களை கொடுத்திருக்கிறார், வித்தியாச வித்தியாசமாக படைத்திருக்கிறார். நற்செய்தியை உலகத்திற்கு கூறி அறிவிப்பதிலேயும் வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு வழியிலே மீன் வாசல் வழியாக செல்லத்தான் வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே ஏதாவது ஒரு பங்கு வகிக்க வேண்டும். இயேசு சொல்வது என்ன? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். நெகேமியா 3:3 வரும்பொழுது எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டிய சில மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனிதர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருப்பது மிக அற்புதமான ஒன்று. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுதும் நமக்கு நல்ல உச்சரிப்பு பயிற்சி கிடைக்கிறது. இந்த பெயரை இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல முடியாது. என்றாலும் இவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்திருக்கிறார். எருசலேமின் மதில்களை கட்ட இவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த அந்த பணிக்காக ஒரு நாள் தேவன் அவர்களுக்கு வெகுமதி அளிக்கப் போகிறார். நெகேமியா 3:5.
அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை.
பிரபுக்கள் இந்த பணியிலே ஈடுபடுவதை குறித்து சாக்குப்போக்கு சொல்லிவிட்டார்கள். அவர்கள் மென்மையான கைகளை உடையவர்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு கற்களை தூக்கக்கூடிய கரங்கள் அவர்களுக்கு இல்லை. பிரியமானவர்களே, எருசலேமின் அலங்கத்திலே வைக்கப்பட்ட கற்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மனிதர்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டு அதை கட்டியிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதை பார்க்கும்பொழுது நீங்களும் கூட இந்த பிரபுக்களை குறித்து அக்கறைப்படுவீர்கள். அவர்கள் இந்த பெரிய பணியிலே தங்கள் கழுத்துக்களை கொடுக்கவில்லை. பெரிய பெரிய கற்களை நகட்டுவது என்பது எளிதான காரியம் அல்ல. மிகவும் பிரயாசப்பட்டுதான் அதை கட்டினார்கள். இதை கட்டிய காலங்களிலே அநேகருடைய கைகளும் கால்களும் காய்ப்பு பிடித்திருக்கும். இந்த பிரபுக்கள் மீன்வாசலுக்கு அருகில் இருந்தார்கள் என்பது ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது. மீன்வாசல் சாட்சி பகிர்தலை காட்டுகிறது. ஆனால் இந்த மனிதர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இல்லை. உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் நான் அந்த குழுவிலே இருக்க விரும்பவில்லை. தேவன் என்னை அழைத்த பணிக்கு என்னை நான் அர்ப்பணிக்கவில்லை என்பது எத்தனை கேடான ஒரு காரியம் இல்லையா? ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு திருச்சபைகளில் உள்ள அழைக்கப்பட்டிருக்கிற பலரும் தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதை நிறைவேற்றவில்லை. ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை குறித்து நான் பேசுகிறேன், ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து நான் பேசவில்லை. ரட்சிக்கப்பட்ட பலர் தேவனுக்காக தங்களை சேவை செய்ய அர்ப்பணிக்கவில்லை. நீதிமொழிகள் 11:26 தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வாசிக்கிறோம். தானியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாயிருக்கிறது. பசியாயிருப்பவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொடுக்காமல் இருப்போம் என்றால் அது மிக பயங்கரமான காரியம். இப்பொழுதாவது நீங்கள் இதை குறித்து சிந்தித்து பார்த்தது உண்டா? நித்தியத்திலேயும் சில மனிதர்கள் எழுந்து சிலரை பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். நரகத்திலே இருக்கிற சிலரும் எழுந்து பரலோகத்திலே இருக்கும் சிலர் தங்களுக்கு வசனத்தை கொடுக்கவில்லை என்று சபிப்பார்கள். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இதை சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். நாம் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இன்றைக்கு இருப்போம் என்றால் ஏதாவது ஒரு வழியிலே கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்போம். நம்மிலே எவருமே அதை தனியாக செய்ய முடியாது. நாம் குழுவாக இணைந்து இந்த கர்த்தருடைய பணியை செய்ய முடியும். நிகழ்ச்சியை கேட்ட எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற சத்தியங்கள் என்ன? நெகேமியாவுடைய உள்ளத்திலே தேவன் கொடுத்த பாரத்தின்படி எருசலேமிற்கு வந்து சேர்ந்த நெகேமியா மிக அமைதியாக வந்தவுடனேயே கூட்டத்தை கூடி வாயின் வார்த்தைகளினாலே பெரிய காரியங்களை பேசாமல் மிக அமைதியாக எல்லாவற்றையும் பார்வையிட்டு இருக்கிற சூழ்நிலையை முதலாவது நன்றாக அறிந்து கொள்கிறார். நீங்கள் பொறுப்பிலே இருக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றாலும் எல்லா காரியங்களை குறித்தும் எப்பொழுதும் எல்லாரிடத்திலேயும் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக காரியங்களை கவனித்து தனியாக ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நீங்கள் திட்டம் பண்ண வேண்டிய காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிற காரியங்களை மற்றவர்கள் கேட்டு உங்களோடு செயல்பட தங்கள் கைகளை திடப்படுத்துவார்கள். நம்முடைய பணிகளிலே எதிர்ப்பு வரும் என்றாலும் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். நாங்கள் எழுந்து செயல்படுவோம் என்று முன் செல்ல முடியும். ஆட்டுவாசலின் கட்டுமான பணியை நினைவு கூறுகிற நாம் நமக்காக பலியாக அடிக்கப்பட்ட இயேசுவை நினைவு கூர்ந்து அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மீன் வாசல் கட்டப்படுவதை குறித்து அறிந்து கொள்கிற நாம் ஆண்டவர் நம்மையும் மீன்பிடிக்கும் பணியிலே அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக எந்த வழியிலே நாம் அந்த பணியை நிறைவேற்றலாம் என்பதை குறித்து சிந்தித்து செயல்பட நம்மை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, நெகேமியானுடைய வாழ்க்கையிலே தனித்து காரியங்களை ஆழமாய் அறிந்து கற்றுக்கொண்டு உம்முடைய பாதத்தின் அருகிலே உட்கார்ந்து திட்டங்களை வகுத்தது போல பொறுப்பிலே இருக்கிற ஒவ்வொருவரும் சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு ஞானத்தோடு திட்டங்களை தீட்டி உம்முடைய நாம மகிமைக்காக செயல்பட நீரேவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம். உம்முடைய பணியை செய்கிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே, அவர்களுடைய இடையூறுகளினாலே பணிகள் பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை ஒருமுறை கூட நாங்கள் நினைவு கூர்ந்து உமை துதிக்கிறோம். ராஜா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். உமை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் உமை அறிந்து கொள்ள, உமை ஏற்றுக்கொள்ள கர்த்தர்தாமே கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பல சகோதர சகோதரிகள் இந்த நேரத்திலேயும் தங்கள் குடும்பத்திலே இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஐயா, நீரே அந்த குடும்பங்களிலே பூரணமான ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது பரிபூரணமாக சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களும் ரட்சிப்பு நிச்சயத்துக்குள்ளே கடந்து வர உதவி செய்யும். ரட்சிக்கப்பட்டும் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதை குறித்து அக்கறையற்றவர்களாக யாராவது இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, பொறுப்புள்ள உணர்வுள்ள ஒரு இருதயத்தை நீரே தந்து அவர்களையும் உம்முடைய பணியிலே நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். எண்ணாகமம் 6:24-25. எண்ணாகமம் 6:24-25.